السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
கடந்த ஹுத்பாவில் நான் ஹஸ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி கூறியிருந்தேன். அவர்களை பற்றிய மேலும் சில அறிவிப்புகள் இருந்தன, அவற்றை இன்று நான் எடுத்துரைப்பேன். ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஸ்ரத் அமர் பின் ஆஸ் அவர்கள் கூறினார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் மரணிக்கும் நாள் வரை எவர் மீது அன்பு கொண்டிருந்தார்களோ அவரை அல்லாஹ் நரகத்தில் நுழைய செய்ய மாட்டான் என்று நான் நம்புகின்றேன். மக்கள் கூறினார்கள், அதாவது நாங்கள் பார்த்து வந்தோம், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார்கள், உங்களை அவர்களுக்கு பணியாளராக நியமித்து வந்தார்கள். அதற்கு ஹஸ்ரத் அமர் பின் ஆஸ் அவர்கள், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தார்களா அல்லது உள்ளத்தால் என்னுடன் ஒன்று இருந்தார்களா என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான், ஆனால் ஒருவர் மீது அன்னார் அன்பு கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு மக்கள் அந்த நபர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் அமர் பின் ஆஸ் அவர்கள், அது அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆவார்கள் என்று கூறினார்கள். இவர் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த நபரை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் நேசித்தார்கள். மக்கள் இந்த விஷயத்தை கேட்டுவிட்டு, நீங்கள்தானே சஃபின் போரில் அன்னாரை ஷஹீதாக்கினீர்கள் என்று வினவினர். அமர் பின் ஆஸ் அவர்கள் முஆவியாவிற்கு சாதகமாகவே இருந்து வந்தார். அவர் இறைவன் மீது ஆணையாக நாங்கள்தான் அவரை கொன்றோம் என்று கூறினார். இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, அமர் பின் ஆஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இரண்டு நபரை பற்றி சாட்சி கூறுகின்றேன், அவர்கள் இருவர் மீதும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் மரணிக்கும் நாள் வரை அன்பு செலுத்தினார்கள். அவர்களில் ஒருவர் அப்துல்லா பின் மசூத் ஆவார், மற்றொருவர் அம்மார் பின் யாசிர் அவர்கள் ஆவார்கள். அபுபக்கர் பின் முஹம்மது பின் அம்ரு பின் ஹசம் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது அம்ரு பின் ஹசம் அவர்கள் அமர் பின் ஆஸ் அவர்களிடத்தில் வந்து, ஹஜ்ரத் அம்மார் அவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள், அவர்களை கிளர்ச்சியாளர்களின் கூட்டம் தான் ஷஹீதாக்கும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். இதனால் ஹஜ்ரத் அமர் அவர்கள் பதற்றமடைந்து முஆவியாவிடத்தில் சென்றார்கள். முஆவியா, எல்லாம் நன்றாகத்தானே இருக்கின்றது என்று கேட்டார். அதற்கு அவர், அம்மார் பின் யாசிர் அவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள் என்று கூறினார்கள். அதற்கு முஆவியா, அம்மார் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அதற்கு என்ன என்று கேட்டார். அதற்கு அம்ர் அவர்கள், அம்மார் அவர்களை கிளர்ச்சியாளர்களின் கூட்டம்தான் கொலை செய்யும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். அதற்கு முஆவியா, நாங்களா அவரை கொலை செய்தோம், ஹஜ்ரத் அலியும் அவருடன் இருப்பவர்களும் தான் அவரை கொலை செய்தனர், அதாவது அவரை எங்களது ஈட்டிகளுக்கு முன்னால் அல்லது வாள்களுக்கு முன்னால் அவர்கள்தான் கொண்டு வந்து விட்டனர் என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் இது ஹசரத் அமர் பின் ஆஸ் அவர்களுடைய ஒரு நன்மையாகும். அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது, ஆனால் அமீர் முஆவியா இந்த கூற்றிற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் சஹாபாக்களுக்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக அச்சமூட்டிய அல்லது நற்செய்தி வழங்கிய அறிவிப்பு சென்றடைந்தாலோ அல்லது அவர்களே கேள்விப்பட்டாலோ அந்த விஷயம் தொடர்பாக அவர்களுக்கு மிகுந்த கவலை இருந்து வந்தது. ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் ஹசரத் அம்மார் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களை பற்றி கூறினார்கள், அவர்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஈமானில் நிரம்பியவராக இருந்தார்கள். ஹசரத் குபாப் அவர்கள் ஹசரத் உமர் அவர்களிடத்தில் வந்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் அவரிடத்தில், பக்கத்தில் வாருங்கள், இந்த சபையில் உங்களை தவிர வேறு எவரும் அதிக உரிமை படைத்தவர் அல்ல, ஆனால் ஹசரத் அம்மார் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களை தவிர என்று கூறினார்கள். பிறகு இணை வைப்பவர்கள் ஹசரத் குபாப் அவர்களுக்கு இழைத்த தமது முதுகிலுள்ள இரத்தத்தின் அடையாளங்களை காட்டினார்கள். ஹசரத் உமர் அவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஏனென்றால் இவர்கள் ஆரம்ப நாட்களில் அதிகமான கஷ்டங்களை சந்தித்தார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் அன்னார் ஹசரத் அம்மார் அவர்களை பற்றி அவர்கள் அதிகமான கஷ்டங்களை சந்தித்தார்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களது ஷஹாதத் தொடர்பாகவும் ஒரு அறிவிப்பு வருகின்றது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னறிவிப்பு தொடர்புடையதாகும். ஹசரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஜாத்துல் அசீரா என்ற போரில் கலந்து கொள்வதற்காக நானும் ஹசரத் அலி அவர்களும் பயணத்தில் ஒன்றாக சென்றோம். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிடத்தில் தமது கூடாரத்தை அமைத்த போது நாங்கள் பனு முத்லிஜை சார்ந்த சில மக்களை பார்த்தோம். அவர்கள் தமது தோட்டங்களில் உள்ள நீரோடைகளில் பணி செய்து கொண்டிருந்தார்கள். ஹசரத் அலி அவர்கள் என்னிடம், வாருங்கள், அங்கு சென்று அவர்கள் எவ்வாறு பணி செய்கின்றார்கள் என்று பார்ப்போம் என்று கூறினார்கள். எனவே நாங்கள் அவர்களுக்கு அருகில் சென்றோம். சிறிது நேரம் வரை நாங்கள் அவர்கள் செய்கின்ற பணியை பார்த்தோம். பிறகு எங்களுக்கு தூக்கம் வந்துவிட்டது. எனவே நானும் ஹசரத் அலியும் திரும்பி வந்துவிட்டோம். பிறகு அங்குள்ள தோட்டத்தில் மண்ணில் நாங்கள் தூங்கிவிட்டோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்களை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து எழுப்பினார்கள். அன்னார் காலினால் எங்களை அசைத்தார்கள். நாங்கள் மண்ணோடு மண்ணாகி இருந்தோம். அந்த நாளில் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அலி அவர்களிடம், அபு தராபே, அதாவது அவர்கள் மீது மண் இருந்தது தெரிந்ததனால் அன்னார் அவ்வாறு அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு மக்களிலேயே மிக தீய இரண்டு மனிதர்களை பற்றி கூறட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு நாங்கள், சொல்லுங்கள் என்று கூறினோம். அதற்கு அன்னார் அவர்களில் ஒருவர், ஒட்டகத்தின் கால்களை வெட்டிய சமூது சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த வெள்ளை நிற மனிதர் ஆவார். இன்னொருவர் யாரென்றால், அலியே, அவர் உமது தலை மீது தாக்குதல் தொடுத்து உமது தாடியை இரத்தத்தினால் நனைத்து விடுவார் என்று கூறினார்கள். அபு மஜ்லிஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை ஹசரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் மிகவும் சுருக்கமாக தொழ வைத்தார்கள். அவர்களிடத்தில் ஒருவர் அதற்கான காரணத்தை கேட்டார். அதற்கு அம்மார் பின் யாசிர் அவர்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை போன்றே தொழுதேன், சிறிதளவும் அதற்கு மாற்றமாக தொழவில்லை என்று கூறினார்கள். அபு மஜ்லிஸ் கூறியதாக இன்னொரு இடத்தில் இந்த அறிவிப்பு நமக்கு கிடைக்கின்றது. அதாவது ஒருமுறை ஹசரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் மிகவும் சுருக்கமாக தொழ வைத்தார்கள். மக்களுக்கு இதனால் வியப்பு ஏற்பட்டது. அதற்கு ஹசரத் அம்மார் அவர்கள், நான் ருக்கு மற்றும் சுஜூதை முழுமை செய்யவில்லையா என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், ஏன் இல்லை என்று கூறினார்கள். ஹசரத் அம்மார் அவர்கள், நான் இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துவாவை செய்தேன் என்று கூறினார்கள். அந்த துவா இதுவாகும். அதன் பொருள், அதாவது, அல்லாஹ்வே, மறைவானவற்றை பற்றிய அறிவு உனக்கே இருக்கின்றது. அனைத்து படைப்பினங்களின் மீதும் உனது ஆற்றலே சூழ்ந்துள்ளது. உனது அறிவில் எனது வாழ்க்கை எப்போது வரை எனக்கு சிறந்ததாக இருக்குமோ அப்போது வரை நீ என்னை உயிரோடு வைப்பாயாக. எனது மரணம் எனக்கு சிறந்ததாக ஆகும் நிலையில் நீ எனக்கு மரணத்தை வழங்குவாயாக. அல்லாஹ்வே, நான் மறைவானவற்றிலும் வெளிப்படையானவற்றிலும் உனது அச்சத்தை வேண்டியவனாக இருக்கின்றேன். மேலும் கோபம் மற்றும் திருப்தி ஆகியவற்றின் நிலைமைகளில் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை வேண்டுகின்றேன். வறுமையிலும் செல்வ செழிப்பிலும் நடுநிலையை மேற்கொள்ளவும், உனது முகத்தில் இருந்து ரசனையை உருவாக்குகின்ற பார்வையையும், மேலும் உனது சந்திப்பில் ஒரு இன்பத்தையும் நான் உன்னிடம் வேண்டுகின்றேன். துன்பத்தை விளைவிக்கின்ற பலிகேட்டின் பக்கம் கொண்டு செல்கின்ற குழப்பங்களிலிருந்து உனது அடைக்கலத்தில் வருகின்றேன். அல்லாஹ்வே, நம்பிக்கை என்ற அழகில் என்னை அலங்கரிப்பாயாக. மேலும் எங்களை நேர்வழி பெறுபவர்களுக்கு வழிகாட்டியாக ஆக்குவாயாக என்ற துவாவை கூறினார்கள். இதுவும் அறிவிப்பில் வருகின்றது. ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் பிரசங்க மேடையில் சூரா யாசினை ஓதி வந்தார்கள். ஹாரிஸ் பின் மசூத் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நபர் ஹஜ்ரத் உமர் அவர்களிடம் அம்மார் அவர்களை பற்றி குற்றஞ்சாற்றினார். ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் வரை இந்த விஷயம் சென்றடைந்தது. அன்னார் துவா செய்வதற்காக தனது கைகளை உயர்த்தியவாறு, அல்லாஹ்வே, இந்த நபர் என் மீது பொய்யை இட்டு கட்டி கூறியிருந்தால் இந்த நபருக்கு இவ்வுலகில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயாக, மேலும் அவருடைய மறுமையை சூழ்ந்து கொள்வாயாக என்று துவா செய்தார்கள். அபு நௌஃபல் பின் அபி அக்ரப் அறிவிக்கின்றார், கூறுகின்றார், ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் மிகவும் அதிகமாக அமைதியை மேற்கொள்பவர்களாக விளங்கினார்கள். மேலும் குறைவாகவே பேசக்கூடியவராக இருந்தார்கள். மேலும் அவர்கள், நான் ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ்வின் அடைக்கலத்தை நாடுகின்றேன் என்று கூறி வந்தார்கள். ஹேஷ்மா பின் அபி சப்ரா கூறுகின்றார், நான் மதீனா வந்தேன். மேலும் அல்லாஹ்விடம் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல மனிதரின் அருகாமையை வழங்குவாயாக என்று துவா செய்தேன். இதன் விளைவாக அல்லாஹ் எனக்கு ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களது அருகாமையை வழங்கினான். ஹஜரத் அபு ஹுரைரா அவர்கள் என்னிடம், நீங்கள் எந்த மக்களை சார்ந்தவராவீர்கள் என்று வினவினார்கள். அதற்கு நான் கூபா மண்ணை சார்ந்தவனாவேன், அறிவு மற்றும் நன்மையை பெறுவதற்காக இங்கு வந்துள்ளேன் என்று கூறினேன். அதற்கு ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உங்களிடத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹஜரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தண்ணீரையும் அன்னாரது காலணிகளையும் சுமக்கின்ற ஹஜரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ரகசியத்தை பேணக்கூடிய ஹஜரத் ஹுசைஃபா பின் யமான் அவர்களும், அல்லாஹ் ஷைத்தானிடமிருந்து அடைக்கலம் வழங்கியுள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நாவின் மூலமாக நற்செய்தி வழங்கப்பட்ட அம்மார் பின் யாசிர் அவர்களும், மேலும் இஞ்சில் மற்றும் திருக்குரானின் ஞானத்தை பெற்றிருக்கின்ற ஹஜரத் சல்மான் அவர்களும் உங்களிடம் இல்லையா என்று கேட்டார்கள். மேலும் அன்னார், இந்த மக்கள் எல்லாம் இருக்கும் போது ஏன் இவர்களிடமிருந்து பலன் பெறவில்லை என்றும் வினவினார்கள். முகமது பின் அலி பின் ஹன்ஃபியா அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தபோது அன்னார் நோயுற்று இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மாரிடம், ஜிப்ரீல் என் மீது ஓதி ஊதிய துவாவை கற்றுத்தரவா என்று கேட்டார்கள். அதற்கு அம்மார் அவர்கள், கற்றுத்தாருங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். பிஸ்மில்லாஹி அர்கீக வல்லாஹு யஷ்ஃபீக மின் குல்லி தா யுஅஸ்ஸீக, அதாவது, நான் அல்லாஹ்வின் பெயரை கொண்டே ஆரம்பித்தவாறு ஊதுகின்றேன். அல்லாஹ் உமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒவ்வொரு நோயிலிருந்தும் உம்மை குணமளிப்பானாக என்ற துவாவை கற்றுக் கொடுத்தவாறு, நீங்களும் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், மேலும் அதனால் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கம் ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர், ஹஜ்ரத் சல்மான், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஆகியோரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஹுசைஃபா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தோம். அன்னார் கூறினார்கள், நான் உங்கள் மத்தியில் எவ்வளவு நேரம் இருப்பேன் என்பது எனக்கு தெரியாது. அன்னார் ஹஜ்ரத் அபுபக்கர், ஹஜ்ரத் உமர் ஆகியோரை சுட்டிக்காட்டி, நீங்கள் எனக்கு பிறகு இந்த மக்களை பின்பற்றுங்கள், மேலும் அம்மாரின் வழிமுறையை மேற்கொள்ளுங்கள், இப்னு மசூத் எதை உங்களுக்கு கூறுவாரோ அவற்றை உண்மைப்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கடந்த வாரத்தில் ஹஜ்ரத் அம்மார் அவர்களை பற்றி ஹஸ்ரத் உஸ்மான் ரலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கவர்னரை ஆய்வு செய்வதற்காக அனுப்பியதாகவும், ஆனால் அவர் குழப்பவாதிகளின் ஏமாற்றுதலுக்கு ஆளாகி முழுமையான முறையில் ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்ற சம்பவம் எடுத்துக் கூறப்பட்டது. இதை பற்றி எடுத்துக் கூறியவாறு ஹஸ்ரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், ஹஸ்ரத் உஸ்மான் அவர்களுக்கு எதிராகவும் கிலாபத்திற்கு எதிராகவும் ஏற்பட்ட குழப்பங்கள் இவை அனைத்தும் இதனால் தான் உருவானது. அதாவது அம்மக்களுக்கு சரியான முறையில் தர்பியத் கொடுக்கப்படவில்லை. மேலும் அம்மக்கள் மிக குறைவாகவே தலைமையகத்திற்கு வருகை தந்தார்கள். அவர்களுக்கு திருக்குறானின் ஞானம் மிகவும் குறைவாகவே இருந்தது. அவர்களுக்கு மார்க்க அறிவும் மிகவும் குறைவாகவே இருந்தது. எனவே இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியவாறு ஹசரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் ஜமாத் மக்களுக்கு இவ்வாறு கவனமூட்டினார்கள், அதாவது இந்த விஷயங்களிலிருந்து நீங்கள் படிப்பினையும் போதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே திருக்குறானின் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள், எப்போதும் தலைமையகத்தோடு தொடர்பு வைத்திருங்கள், மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக நீங்கள் எப்போதும் வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு குழப்பமும் ஜமாத்தில் உருவானால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று கூறினார்கள். எனவே இந்த விஷயத்தை எப்போதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அனைவருமே மேலிடத்திற்கு வரவும் முடியாது, அதே போன்று ஹிலாபத்தோடு தனிப்பட்ட தொடர்பும் இவ்வாறு நிலை பெற முடியாது. எவ்வாறு இருப்பினும் ஒரு விஷயம் இருக்கின்றது, அது என்னவென்றால் மார்க்க அறிவை கற்பது, திருக்குறானின் ஞானத்தை கற்பது ஆகியவற்றிற்கான ஏற்பாடு இருக்கின்றது. அல்லாஹ் காலத்தில் எம்டேவின் மூலமாக ஒரு புதிய வழியை திறந்து தந்துள்ளான். நாம் விரும்பினால் இதன் மூலமாக மார்க்க அறிவை கற்றுக்கொள்ள முடியும். திருக்குறான் தர்சில் வருகின்றது, ஹதீஸின் தர்ஸ் வருகின்றது, அதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களிலிருந்து தர்ஸ் கொடுக்கப்படுகின்றது, ஹுத்பாக்கள் இருக்கின்றன, இதர சொற்பொழிவுகள் மற்றும் மாநாடுகள் போன்ற நிகழ்ச்சிகள் வருகின்றன. இதன் மூலமாக ஹிலாபத்தோடு நமக்கு தொடர்பு ஏற்படுகின்றது. எனவே இவ்வகையில் நாம் நம்மையும் நமது சந்ததிகளையும் இந்த வழிமுறைகளின்படி இணைத்தால் இது தர்பியத்திற்கு மிகச் சிறந்த ஒரு வழியாக இருக்கும். மேலும் இது எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். மேலும் மார்க்க அறிவை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இதன் பக்கம் ஜமாத் உறுப்பினர்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் எம்டிஏ என்ற வழியை தந்துள்ளான், அதில் தம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஹசரத் அபு லுபாபா பின் அப்துல் மன்சர் ஒரு சஹாபி ஆவார்கள். அவர்களை பற்றியும் எடுத்துரைப்பேன். ஹசரத் அபு லுபாபா என்று அவரது பெயரில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் அவரது பெயரை பஷீர் என்றும், இப்னு இஸ்ஹாக்கின் பார்வையில் அவரது பெயர் ரஃபா என்றும், அல்லாமா ஷம்ஹஸ்ரி அவர்களின் பார்வையில் அவரது பெயர் மர்வான் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அவர் அன்சாரின் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவராவார். மேலும் பைத்தே உக்பாவிலும் கலந்து கொண்டுள்ளார். பதர்போர் சந்தர்ப்பத்தில் மதீனாவிலிருந்து புறப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பின்னால் ஹசரத் அப்துல்லா பின் உம்மே மக்தூம் அவர்களை மதீனாவின் அமீராக நியமித்தார்கள். ஆனால் மதீனாவிலிருந்து 36 மைல் தொலைவில் உள்ள ரூஹா என்ற இடத்தை அடைந்த போது அப்துல்லா ஒரு பார்வையற்ற மனிதராவார். மேலும் குறைஷிகளின் படை வருவது தொடர்பான செய்தியானது அன்னாருக்கு பின்னால் மதீனாவின் ஏற்பாடுகளும் வலுவானதாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்தது. இந்த எண்ணத்தின் விளைவாக அன்னார் அபு லுபாபா பின் மன்சர் அவர்களை மதீனாவிற்கு அமீராக நியமித்து திருப்பி அனுப்பினார்கள். மேலும் ஹசரத் அப்துல்லா பின் உம்மே மக்தூம் அவர்களை குறித்து, அவர் தொழுகைக்கு மட்டும் இமாமாக இருக்கட்டும், ஆனால் நிர்வாக பணிகளை அபு லுபாபா அவர்கள் மேற்கொள்வார்கள் என்ற கட்டளையையும் பிறப்பித்தார்கள். இவ்வாறு இவர்கள் பாதி வெளியிலேயே திரும்பி சென்று விட்டார்கள். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலிருந்து கிடைத்த செல்வத்தில் இவர்களுக்கும் பங்கை நிர்ணயித்தார்கள். பதர் போரின் போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அலி மற்றும் ஹஜ்ரத் அபு லுபாபா ஆகிய மூவரும் மாறி மாறி ஒட்டகத்தில் சவாரி செய்து வந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் அலி மற்றும் ஹஜ்ரத் அபு லுபாபா ஆகிய இருவரும் மிகவும் பணிவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாங்கள் நடந்து வருகின்றோம், நீங்கள் சவாரி செய்து வாருங்கள் என்று கூறினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கூற்றை ஏற்கவில்லை. மேலும் புன்னகைத்தவாறு, நீங்கள் இருவரும் நடந்து செல்வதில் என்னை விட அதிக வலிமை கொண்டவர் அல்லாஹ், மேலும் உங்கள் இருவரையும் விட நற்கூலியை பெறுவதிலும் அதிக தேவையில்லாதவன் அல்ல என்று கூறினார்கள். பதர்போருக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஸைத் பின் ஹார்சா அவர்களை மதீனா வாசிகளுக்கு நற்செய்தி வழங்குவதற்காக அனுப்பினார்கள். ஹஜ்ரத் ஸைத் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒட்டகத்தில் வந்தார்கள். அந்த நபர் அவ்விடத்தை அடைந்ததும் சவாரியில் இருந்தவாறே உரத்த குரலில், ரபியாவின் இரண்டு மகன்களான உத்பா மற்றும் ஷைபா மற்றும் ஹிஜாஜ் அவர்களின் மகனான அபுஜஹில் மற்றும் அப்துல் பஹத்தரி உமையா பின் ஹலப் ஆகிய இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். மேலும் சுஹைல் பின் அம்ரு மற்றும் பலரும் கைதிகளாகிவிட்டனர் என்று கூறினார். மக்கள் ஜெயித் பின் ஹார்சா அவர்களது பேச்சை நம்பவில்லை. ஜெயித் தோற்றுவிட்டு திரும்பியுள்ளார் என்று மக்கள் கூறினர். இந்த விஷயங்கள் முஸ்லிம்களை கோபத்திற்குள்ளாக்கியது. நயவஞ்சகர்களில் ஒருவர் ஹஜ்ரத் உஸாமா பின் ஜெயித் அவர்களிடம், உனது தலைவரும் அவருடன் சென்ற அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கூறினார். அவர்களிடம் சென்றவர்கள் எந்த அளவுக்கு பிரிந்து விட்டார்கள் என்றால் ஒருபோதும் அவர்கள் ஒன்று சேர மாட்டார்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் அபு லுபாபா அவர்கள், அல்லாஹ் நீங்கள் கூறுபவற்றை பொய்யாக்குவான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உசாமா பின் ஜெயித் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எனது தந்தையிடம் தனிமையில், தந்தையை நீங்கள் கூறுவது உண்மையா என கேட்டேன். ஹசரத் ஜெயித் அவர்கள் கூறினார்கள், எனது மகனே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் கூறுவது உண்மையாகும். ஹசரத் உசாமா அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த கூற்றை கேட்டு எனது உள்ளம் வலுப்பட்டது. ஹசரத் அபு லுபாபா அவர்களின் எளிமை மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அர்ப்பணிப்பு தொடர்பான சம்பவம் இவ்வாறு வருகின்றது. ஹிஜ்ரி 5 ஆண்டு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் போரிலிருந்து நகரத்திற்கு திரும்பி வந்தார்கள். அன்னார் மிகவும் கஷ்டத்துடன் தமது ஆயுதங்கள் போன்றவற்றை கலற்றிவிட்டு குளிப்பதற்காக ஆயத்தமான போது அன்னாருக்கு அல்லாஹ் கஷ்மின் மூலமாக, எப்போது வரை பனு குரைலாவின் ஏமாற்றுதல் மற்றும் கிளர்ச்சி ஆகியவற்றிற்கான முடிவு தெரியவில்லையோ அப்போது வரை ஆயுதங்களை கலற்ற வேண்டாம் என கூறினான். அன்னார் எல்லா சஹாபாக்களிடமும் பனு குரைலாவின் கோட்டைக்கு திரும்பி செல்லுமாறும், அசர் தொழுகை அங்கு சென்று தொழப்படும் என்றும் கூறினார்கள். இறுதியில் யூதர்கள் தமக்கிடையே தற்போது என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்தனர். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்தார்கள், அதாவது இவர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களின் நட்பின் காரணமாக இவர்களுடைய பொய்யில் சிக்கக்கூடிய ஏதாவது ஒரு முஸ்லிமை தமது கோட்டைக்கு அழைக்கலாம். மேலும் அவரின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கின்றார்கள், மேலும் அதன் அடிப்படையில் அடுத்த முன்னேற்பாடுகளை செய்யலாம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். எனவே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு தூதுவரை அனுப்பி, நாங்கள் ஆலோசனை நடத்துவதற்காக அபு லுபாபா பின் மன்சர் அன்சாரி அவர்களை தமது கோட்டைக்கு அனுப்பி வைக்குமாறு முறையிட்டனர். அன்னார் அபு லுபாபா அவர்களுக்கு அதற்கான அனுமதியை வழங்கினார்கள். மேலும் அவர் அவர்களது கோட்டைக்கு சென்றார்கள். பனு குரைலாவை சார்ந்தவர்கள் முதலிலேயே ஒரு திட்டத்தை வகுத்திருந்தார்கள். அதாவது அபு லுபாபா கோட்டைக்குள் வந்த உடனேயே யூதர்களின் அனைத்து பெண்களும் குழந்தைகளும் அழுது மன்றாடியவாறு அவர்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும். மேலும் தமது துக்கங்களையும் சோதனைகளையும் எடுத்துரைத்தவாறு அவருடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று திட்டத்தை வகுத்திருந்தார்கள். இறுதியாக அபு லுபாபா அவர்கள் மீது இவர்களது பொய்யான தாக்கம் ஏற்பட்டது. அபு லுபாபாவே, நீர் எங்களது நிலைமைகளை எவ்வாறு காண்கின்றீர்? நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முடிவின்படி எங்களது கோட்டையிலிருந்து கீழே இறங்கி வரவா என்று பனு குரைலாவை சேர்ந்தவர்கள் கேட்டதற்கு அபு லுபாபா அவர்கள், கீழே இறங்கி வாருங்கள், மேலும் அத்துடன் அந்த கோட்டையின் மீது தனது கையை தடவியவாறு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை கொள்வதற்கான கட்டளையே வழங்குவார்கள் என்று சைகையாக கூறினார்கள். ஹஜரத் அபு லுபாபா அவர்களுக்கு தான் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலை ஏமாற்றிவிட்டதாகவோ அல்லது நான் காண்பித்த சைகையை தவறான முறையில் செய்துவிட்டேன் என்பதையோ உணர்ந்த போது அன்னாரது கால்கள் நடுங்கியது. அன்னார் அங்கிருந்து மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். மேலும் தமக்குரிய தண்டனையாக பள்ளிவாசலிலேயே ஒரு தூணில் தன்னைத்தானே கட்டினார்கள். மேலும் கூறினார்கள், எப்போது வரை இறைவன் எனது தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அப்போது வரை இவ்வாறே கட்டப்பட்டிருப்பேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபு லுபாபா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பனு குரைலா சென்றது மற்றும் அங்கு நான் நடந்து கொண்ட முறை பற்றிய அனைத்து விஷயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது. ஹஜ்ரத் அபு லுபாபா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் 15 நாட்கள் இந்த துன்பத்திலேயே இருந்தேன். அன்னார் கூறுகின்றார்கள், நான் ஒரு கனவில் பார்த்தேன், மேலும் அதை மனனம் செய்து வந்தேன். நான் கனவில் கண்டேன், அதாவது நாங்கள் பனு குரைலாவை சூழ்ந்து கொண்டோம். நான் ஒரு துர்நாற்றமுடைய சகதியில் இருக்கின்றேன். என்னால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. நான் அந்த துர்நாற்றத்திலேயே அழிந்துவிடும் நிலை ஏற்பட்டது. பிறகு நான் ஓடுகின்ற ஒரு நதியை பார்த்தேன். பிறகு நான் அதில் என்னை குளிப்பதாக பார்க்கின்றேன். எதுவரை என்றால் நான் என்னை தூய்மையாக்கிக் கொண்டேன். அப்போது எனக்கு நறுமணம் வீசியது. ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் இதற்கான விளக்கத்தை கேட்பதற்காக அன்னார் சென்றார்கள். ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதற்கான விளக்கத்தை கூறும்போது, எப்படிப்பட்ட ஒரு விவகாரம் உமக்கு ஏற்படும் என்றால் அதனால் உமக்கு துக்கம் ஏற்படும், பிறகு இதிலிருந்து உமக்கு ரட்சிப்பு வழங்கப்படும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபு லுபாபா அவர்கள் கூறுகின்றார்கள், எனது கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் ஹஜ்ரத் அபுபக்கர் அவர்களின் கூற்றை நினைவு கூர்ந்து வந்தேன். மேலும் எனது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் நம்பிக்கை வைத்திருந்தேன். ஹஜ்ரத் உம்மே சல்மா கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அபு லுபாபா அவர்களது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது தொடர்பான வஹி எனது வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது இறங்கியது. கூறுகின்றார்கள், நான் சஹர் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைப்பதை கண்டேன். நான் அன்னாரிடம், அல்லாஹ் எப்போதும் உங்களை சிரித்த முகத்துடன் வைப்பானாக, தாங்கள் எதற்காக சிரித்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு லுபாபா அவர்களின் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, நான் அவருக்கு இதை பற்றி தெரிவித்து விடட்டுமா என்று கேட்டேன். அதற்கு அன்னார், நீங்கள் விரும்பினால் தெரிவித்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உம்மே சல்மா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் திரைக்கு அருகில் இருந்தவாறு கூறினேன். இது பர்தா தொடர்பான கட்டளை அறளப்பட்ட காலத்திற்கு முந்தைய சம்பவமாகும். அபு லுபாபாவே, மகிழ்ச்சி அடையுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்தவாறு உங்களது தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்று நான் கூறினேன். மக்கள் ஓடி சென்றவாறு அபு லுபாபா அவர்களை அவிழ்க்க முற்பட்டார்கள். ஆனால் அவர்களோ, இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்னை அவிழ்த்து விடுவார்கள் என்று கூறினார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்காக சென்றிருந்தார்கள். தமது புனித கரங்களால் அவர்களை அவிழ்த்து விட்டார்கள். ஹஜ்ரத் அபு லுபாபா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் எனது செல்வத்தை அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் வழியில் சதக்காவாக கொடுத்து விடுகின்றேன் என்று கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பங்கை சதக்காவாக கொடுங்கள் என்று கூறினார்கள். அன்னாரும் செல்வத்தின் ஒரு பங்கை சதக்காவாக கொடுத்தார்கள். மேலும் அன்னார் தமது சொந்த வீட்டையும் விட்டுவிட்டார்கள். இந்த சம்பவம் பற்றிய விளக்கத்தை ஹஜ்ரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல்வேறு இடங்களில கூறியிருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், பனு குரைலாவின் விவகாரம் முடிவு பெற இருந்தது. அவர்கள் செய்த அந்த துரோகமானது கண்டும் காணாமல் விடத்தக்கதாக இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்த உடனேயே தமது சஹாபாக்களிடம், வீட்டில் ஓய்வெடுக்காதீர்கள், மாறாக மாலை பொழுதிற்கு முன்னதாகவே பனு குரைலாவின் கோட்டையை சென்றடையுங்கள் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் ஹஜ்ரத் அலி அவர்களை பனு குரைலாவிடம், அவர்கள் தமது உடன்படிக்கைக்கு மாற்றமாக ஏன் இவ்வாறு ஏமாற்றினார்கள் என்று கேளுங்கள் என்று கூறி அனுப்பினார்கள். அவர்கள் இடையிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் வெட்கப்படுவதற்கு அல்லது மன்னிப்பு கோருவதற்கு பகரமாக ஹஜ்ரத் அலி மற்றும் அவர்களுடன் இருப்பவர்களை தவறாக பேச ஆரம்பித்தனர். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களது குடும்பத்து பெண்களையும் ஏசி பேசினார்கள். மேலும், எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதே தெரியாது, அவரோடு எங்களுக்கு எந்த உடன்படிக்கையும் கிடையாது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் இந்த பதிலை பெற்றுக்கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களுடன் யூதர்களின் கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். யூதர்கள் மிகவும் மோசமான தீய வார்த்தைகளை தொடுத்து வந்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மகள்கள் மற்றும் மனைவிமார்கள் தொடர்பாக மிகவும் அசுத்தமான வார்த்தைகளை கூறி வந்தனர். அன்னாருக்கு இவ்விஷயங்களினால் மிகுந்த துக்கம் ஏற்படும் என்று எண்ணியவாறு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் துன்பத்தை மேற்கொள்கின்றீர்கள்? நாங்களே இந்த போருக்கு போதுமானவர்களாவோம், நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழித்துரைக்கின்றனர் என்பது எனக்கு தெரிகின்றது. மேலும் நீங்கள் அந்த பழித்துரைத்தல் என் காதுகளில் விழக்கூடாது என்று விரும்புகின்றீர்கள் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு அலி அவர்கள் ஆமாம் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினால் என்ன? மூசா நபியும் அவர்களுடைய நபியே ஆவார். அவர்களுக்கு இதைவிட அதிகமான துன்பத்தை இந்த மக்கள் இழைத்தனர் என கூறினார்கள். இதை கூறியவாறு அன்னார் யூதர்களின் கோட்டையின் பக்கம் சென்றார்கள். ஆனால் யூதர்களின் கதவுகளும் கோட்டைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. முஸ்லிம்களுடன் அவர்கள் போர் செய்ய ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய பெண்களும் கூட அந்த போரில் கலந்து கொண்டார்கள். இதன் விளைவாக கோட்டையின் கதவுகளுக்கு கீழே சில முஸ்லிம்கள் அமர்ந்திருந்தனர். ஒரு யூத பெண்மணி மேலிருந்து கல்லை எறிந்து ஒரு முஸ்லிமை கொன்றுவிட்டாள். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் பிடிக்கப்பட்ட பிறகு, யூதர்கள் நம்மால் நீண்ட போரை நடத்த இயலாது என்று எண்ணியவாறு அவர்களுடைய தலைவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அவர்களின் நண்பரும் அவுஸ் கோத்திரத்தின் தலைவருமாகிய அபு லுபாபா அன்சாரி அவர்களிடம் ஆலோசனை செய்வதற்காக அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அன்னார் அபு லுபாபா அவர்களை அனுப்பியும் வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரம் வரை தனது எந்த முடிவையும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அபு லுபாபா அவர்களோ இவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை கொலை செய்யப்படுவதை தவிர வேறு என்ன இருக்க முடியும் என்று தமது உள்ளத்தில் எண்ணியவாறு எதுவுமே யோசிக்காமல் சைகையினால் ஒரு விஷயத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தி விட்டார்கள். இதன் விளைவு என்னவாயிற்று என்றால் அது யூதர்களின் அழிவுக்கு காரணமாகிவிட்டது. யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சமாதானம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முடிவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதிகபட்சமாக அவர்களுக்குரிய தண்டனையாக யூதர்களின் மற்ற கோத்திரத்தினருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை போல் மதீனாவை விட்டு மட்டுமே அவர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முடிவை ஏற்க தயாராக இல்லை, மாறாக நாங்கள் ஹலீப் கோத்திரத்தின் தலைவரான சஅத் பின் மஆத் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவையே ஏற்போம் என்று அறிவித்தனர். ஆனால் அந்த சமயத்தில் யூதர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. யூதர்களில் சிலர், நம்முடைய சமுதாயம் அவர்களை ஏமாற்றியுள்ளது, மேலும் முஸ்லிம்களின் நடவடிக்கைகளிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் அவர்களது மார்க்கம் உண்மையாகும் என்பது தெரிய வருகின்றது என்று யூதர்களிலேயே சிலர் கூறினர். அந்த மக்கள் தமது மார்க்கத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தில் நுழைந்தனர். உமர் பின் சாதி என்ற ஒரு நபர் இந்த சமுதாயத்தின் தலைவர்களில் ஒருவராக இருந்தார். தமது சமுதாயத்தை அச்சமூட்டினார். நீங்கள் ஏமாற்றியுள்ளீர்கள், உடன்படிக்கையை முறித்துள்ளீர்கள், எனவே நீங்கள் இப்போது முஸ்லிமாகி விடுங்கள் அல்லது ஜிஸ்யா செலுத்துவதில் திருப்தி அடையுங்கள் என கூறினார். அதற்கு யூதர்கள், நாங்கள் முஸ்லிமாகவும் மாட்டோம், ஜிஸ்யாவும் செலுத்த மாட்டோம், இதைவிட கொல்லப்படுவதே சிறந்தது என கூறினர். எனவே அவர்களிடம், நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் என்று கூறி அந்த கோட்டையில் இருந்து வெளியேறினார். அவர் கோட்டையிலிருந்து வெளியேறிய போது முஹம்மது பின் முஸ்லிமா அந்த நபரை பார்த்து விட்டார். மேலும் அவரிடம், நீங்கள் யார் என்று வினவினார். அதற்கு, நான் இன்ன நபராவேன் என்று அவர் பதில் கூறினார். அதற்கு அவர், நீங்கள் சாந்தியுடன் சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹ்விடம், இறைவா, என்னை நீ நேர்மையானவர்களின் தவறுகளை மன்னிக்க கூடிய நல்ல பணிகளை செய்வதிலிருந்து ஒருபோதும் என்னை விலக்கி வைக்காதிருப்பாயாக என்று துவா செய்தார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்த போது அன்னார் முஹம்மது பின் முஸ்லிமா அவர்களை பார்த்து, ஏன் அந்த யூதனை விட்டுவிட்டீர்கள் என்று கேட்கவில்லை, மாறாக அவர்களது பணியை போற்றினார்கள். இதிலிருந்து அன்னார் கொடுமை இழைத்தார்கள், மேலும் யூத கோத்திரங்களை கொலை செய்தார்கள், அநீதி இழைத்தார்கள் என்று எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நம்மால் சுமத்த முடியாது. அல்லாமா இப்னு சாத் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு அறிவிப்பில் வருகின்றது, கேன்கா போர் மற்றும் சவீக் போரிலும் ஹசரத் அபுல் உபாபா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தமது பிரதிநிதியாக இருப்பதற்கான வாய்ப்பை வழங்கினார்கள். ஹசரத் அபுல் உபாபா அவர்கள் மக்கா வெற்றியின் போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணத்தில் கூடவே இருந்தார்கள். அன்சார்களின் அமர் பின் அவுஃப் என்ற கோத்திரத்தின் கொடி அவர்களின் கையில் இருந்தது. ஹசரத் அபுல் உபாபா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போரிலும் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களது மரணம் தொடர்பாக இவ்வாறு வருகிறது. சிலர் ஹசரத் அபுல் உபாபா அவர்கள் ஹசரத் அலி அவர்களின் ஹிலாபத் காலகட்டத்தில் வஃத்தானார்கள் என்றும், சிலர் ஹசரத் உஸ்மான் அவர்களது ஷஹாதத்திற்கு பிறகு அன்னாரது வஃத் நிகழ்ந்தது என்றும் கூறுகின்றார்கள். மேலும் அவர்கள் ஹிஜ்ரி 50 வரை உயிரோடு இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. சயீத் பின் முசையப் அறிவிக்கின்றார், ஹசரத் அபுல் உபாபா பின் அப்துல் மன்சர் அவர்கள் கூறினார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாள் என்று மழை வேண்டி துவா செய்தார்கள். கூறினார்கள், அல்லாஹுமா அஸ்கனா, அல்லாஹுமா அஸ்கனா, அல்லாஹுமா அஸ்கனா, அதாவது அல்லாஹ்வே எங்கள் மீது மழையை பொழிய செய்வாயாக என்று அன்னார் துவா செய்தார்கள். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், வானத்தில் எவ்வித மேகமூட்டமும் தென்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வே எங்கள் மீது மழையை பொழிய செய்வாயாக. ஹசரத் அபுல் உபாபா அவர்கள் தமது தோட்டத்தில் உள்ள ஓடைகளை ஆடைகளை கொண்டு தண்ணீரை அடைக்கும் வரை மழையை பொழிய செய்வாயாக என்று துவா செய்தார்கள். கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு மேகமூட்டம் தென்பட்டது, மழை பெய்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு தொழ வைத்தார்கள். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், ஓர் அன்சார் ஹசரத் அபுல் உபாபா அவர்களிடத்தில் வந்து, அபுல் உபாபே, இறைவன் மீது ஆணையாக, எப்போது வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று நீர் உமது ஆடைகளினால் உமது தோட்டத்தில் உள்ள தண்ணீரை உமது தோட்டத்தில் உள்ள தண்ணீர் ஓடைகளை அடைக்க மாட்டீரோ அப்போது வரை இந்த மழை நிற்காது என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடி அன்னார் செய்தார்கள். இதன் விளைவாக மழை நின்றது. ஹசரத் அபுல் உபாபா அவர்கள் தமது மகள் வழி பேரனோ ஹசரத் உமர் அவர்களின் மருமகனுமான அப்துல் ரஹ்மான் பின் ஜெய்தை பேரித்தம்பலத்தின் கிளைகளால் அவரை போர்த்தியவாறு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுல் உபாபே, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று வினவினார்கள். அதற்கு அபுல் உபாபா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது எனது மகள் வழி பேரனாவான், நான் இவனை போன்ற ஒரு பலகீனமான குழந்தையை பார்த்ததே இல்லை என்று கூறினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை தூக்கினார்கள், அந்த குழந்தையின் தலை மீது தமது கரங்களை தடவினார்கள், மேலும் துவா செய்தார்கள். அந்த துவாவின் அருளால் அப்துல் ரஹ்மான் பின் ஜெயித் அவர்கள் எப்போது தொழுகைக்காக சஃபில் நின்றாலும் மிகவும் உயரமானவராகவே காட்சியளித்தார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் அவர்களது திருமணத்தை தனது மகளான மற்றும் ஹசரத் உம்மே குல்சூம் அவர்களது வயிற்றில் பிறந்த ஃபாத்திமா அவர்களோடு செய்து வைத்தார்கள். ஹசரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபாக்களில் இருவரது வீடு வெகு தொலைவில் இருந்தது. அவர்களில் ஒருவர் ஹசரத் அபு லுபாபா பின் அப்துல் மன்சர் அவர்களுடையதாகும். அவர்களுடைய வீடு கபாவில் இருந்தது. இன்னொருவர் யார் என்றால், அவர் அபு அப்த் பின் ஜபரியா என்பவர் ஆவார். இருவரும் அசர் தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுவதற்காக வருவார்கள். ஆக இதுவே சஹாபாக்களின் நிலையாகும். அல்லாஹ் அவர்களது அந்தஸ்தை உயர்த்துவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் இரண்டு ஜனாஸா தொழுகையை தொழ வைப்பேன். அவற்றில் ஒரு ஜனாசா இங்கு இருக்கின்றது, மற்றொன்று ஜனாசா காயிப் ஆகும். ஜனாசா காயிப் லாகூர் சவாபா கார்டனை சார்ந்த மதிப்பிற்குரிய காசி ஷஹ்பான் அகமது கான் சாஹிப் அவர்களுடையதாகும். அன்னார் ஷஹீத் ஆவார்கள். காசி முகமது ஷஹ்பான் சாஹிப் அவர்களுடைய மகனான ஷஹ்பான் அகமது கான் சாஹிப் அவர்களது வயது 47. 25 ஜூன் 2018 அன்று எதிரிகள் அவர்களுடைய வீட்டிற்குள் நுழைந்து அன்னாரை சுட்டு ஷஹீதாக்கினார்கள். இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 25 ஜூன் அன்று இரவு நேரத்தில் முகமுடி அணிந்த இருவர் அன்னாரது வீட்டிற்குள் நுழைந்தார்கள். காதி சாஹிப் அவர்களும் அவர்களது மனைவியும் ஒரு அறையில் இருந்தார்கள். அவர்களது மகள்கள் இன்னொரு அறையில் இருந்தனர். காதி சாஹிப் அவர்களது மனைவி வாஷ்ரூமில் இருந்தார்கள். அவர்கள் வெளியே வந்தபோது முகமுடி அணிந்த இருவர் அங்கிருந்தனர். முகமுடி அணிந்தவர்களில் ஒருவர் காசி சாஹிப் அவர்களின் மனைவியின் தலையில் துப்பாக்கியை வைத்தான். அவர்களை அவர்களது மகள்கள் இருந்த அறைக்கு கொண்டு சென்றான். இன்னொரு அறையில் காசி சாஹிப் அவர்கள் மட்டும் இருந்தார்கள். அவன் 3 முறை அவர்களை சுட்டான். இதன் விளைவாக அவர்கள் சம்பவ இடத்திலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். இந்நாள் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் 2001 ஆம் ஆண்டு முகமது இக்பால் என்ற தனது நண்பரின் மூலமாக தமது குடும்பத்துடன் பையத் செய்தார்கள். காதி சாஹிப் காஷ்மீரில் உள்ள முசாஃபராபாத் என்ற இடத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். 2001 ஆம் ஆண்டு லாகூர் சவாபா கார்டனில் உள்ள நஷ்டர் காலனியில் குடியேறினார்கள். காசி ஷவ்பான் சாஹிப் அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலகீனமான குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடத்தை நடத்தி வந்தார்கள். அவர்களது தங்குமிடம் பள்ளிக்கூடத்தின் மேல் மாடியில் இருந்தது. இன்று அவர்களது வீட்டின் கீழ்ப்பகுதியில் பள்ளிக்கூடத்தின் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்தன. இந்த இடத்தில் முகமுடி அணிந்த இருவரும் முன்னதாகவே வந்து ஒளிந்து கொண்டனர். பிறகு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினார்கள். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் எண்ணற்ற நற்பண்புகளுக்கு உரிமை படைத்தவராவார். பையத்திற்கு பிறகு காசி சாஹிப் அவர்கள் களப்பற்ற நபராகவும் சிறந்த மனிதராகவும் நிறுவனமானார்கள். ஹிலாஃபத்தோடு களப்பற்ற அன்பும் ஆழமான தொடர்பும் இருந்தது. தாமும் தமது குடும்பமும் ஹிலாஃபத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் தமது வீட்டில் எம்டியை பார்ப்பதற்கான டிஷ்ஷை வைத்திருந்தார்கள். பொருள் தியாகங்களில் போட்டி போட்டுக் கொண்டு பங்கெடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். மக்களின் டிஷ் ஆண்டனாவை எவ்வித கூலியும் பெறாமல் சரி செய்து கொடுத்து வந்தார்கள். காசி சாஹிப் அவர்களது திருமணம் அவர்களது நெருங்கிய உறவினரோடு நடைபெற்றது. இருவரது குடும்பங்களிலும் காசி சாஹிப், அன்னாரது மனைவி மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் மட்டுமே அஹ்மதி ஆவார்கள். குடும்ப உறுப்பினர்கள் இவர்கள் அஹ்மதியானதால் அவர்களுக்கு எதிரியானார்கள். சில நாட்களுக்கு முன்னால் அன்னாரது மச்சான் அவருடைய வீட்டிற்கு வந்தார். நீங்கள் மிர்சாயாகி விட்டீர்கள் என்பது தெரிய வந்தது. அப்போது அவரது பார்வை மாடியில் உள்ள டிஷ் ஆண்டனாவின் மீது பட்டது. அதை அவர் உடைத்தார். காசி சாஹிப் அதை தடுத்தார்கள். எனவே இருவருக்கும் இடையில் சில கசப்பான வார்த்தைகளும் வெளிவந்தது. இதற்கு பிறகு அவரது மச்சான் தனது சகோதரியை பார்த்து, உனது நிக்காஹ் முறிந்து விட்டது, நீ என்னுடன் வா, ஏனென்றால் உனது கணவர் மிர்சாயி ஆகிவிட்டார் என கூறினார். ஆனால் அவரது மனைவியோ தனது சகோதரனிடம், நானும் அஹ்மதியாவேன், மேலும் நான் முஸ்லீம் ஆவேன், மேலும் நான் காசி சாஹிப் அவர்களையும் முஸ்லீம் என்றே கருதுகின்றேன், உன்னுடன் நான் வரமாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். அவர்களது மனைவி கூறுகின்றார்கள், ஷஹீத் மர்ஹூமிற்கு எதிரிகள் தரப்பிலிருந்து மிரட்டல்கள் கொடுக்கப்பட்டு வந்தன. அதன் விளைவாக அவர்கள் மிகுந்த கவலையில் இருந்தார்கள். சில நாட்களாகவே அமைதியாக இருந்தார்கள். மேலும் வீட்டை விட்டு வெளியே மிக குறைவாகவே சென்று வந்தார்கள். மதிப்பிற்குரிய ஷஹீத் காசி சாஹிப் அவர்கள் தமது மனைவியிடம், எனக்கு ஏதாவது நடந்துவிட்டால் முதலில் அதற்கான தகவலை சதர் சாஹிப்புக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். எனவே ஷஹாதத் சம்பவம் நடைபெற்ற பிறகு அவர்கள் அவ்வாறே செய்தார்கள். ஜமாத் பொறுப்பாளர்களுக்கு தகவல் கொடுத்தார்கள். அவர்களது சொந்த பந்தங்களான ஜமாத்தை சாராதவர்கள் அங்கு வந்திருந்த போதிலும் அவரது மனைவி மிகுந்த நிலைத்திருத்தலை கடைபிடித்தவாறு, ஜனாதா தொழுகையை அஹ்மதிகள்தான் தொலை வைப்பார்கள் என்றும், நல்லடக்கமும் அஹ்மதிகள்தான் செய்வார்கள் என்றும் கூறினார்கள். காசி சாஹிப் அவர்களது சில நண்பர்களும் பைத்துநூர் பள்ளிவாசலுக்கும் வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஜனாதா தொழுகையை தொழவில்லை. காசி சாஹிப் அவர்களது மனைவியும் குழந்தையும் ஜனாசாவுடன் கபர்ஸ்தான் வரை வந்திருந்தார்கள். ஷஹீத் மர்ஹூம் தமக்கு பின்னால் 40 வயது மிக்க மதிப்பிற்குரிய ஷஹ்பான் சாஹிபா என்ற தமது மனைவியையும், 19 வயது மிக்க அஜீசா கரண், 18 வயது மிக்க ஜுக்ரா ஷஹ்பான், மேலும் 11 வயது மிக்க மலாய்கா என்ற மகளையும் விட்டு சென்றுள்ளார்கள். இந்த 3 குழந்தைகளும் போலியோவின் காரணமாக கொஞ்சம் பலகீனமானவர்கள் ஆவார்கள். இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வே பாதுகாவலனாக இருப்பானாக. இவர்களை எல்லா தீங்கிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பாக வைப்பானாக. மேலும் காதி சாஹிப் அவர்களது அந்தஸ்தை உயர்த்துவானாக. 2வது ஜனாஸா இங்கு இருக்கின்றது. அது மதிப்பிற்குரிய சேட் முகமது கவுஸ் சாஹிப் அவர்களது மகளான மதிப்பிற்குரிய அம்மத்துல் ஹை சாஹிபா அவர்களுடையதாகும். ஜூன் 23 தேதி அன்னார் வஃபாத்தானார்கள். அன்னாருக்கு 100 வயதை விட அதிகமாகும். இன்னால் இல்லாஹி வாய்நாளிகி ராஜூன். இவர்களது தந்தையான சேட் முகமது கவுஸ் சாஹிப் அவர்களிடம் 2 சிறப்பம்சங்கள் இருந்தன. இவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் சஹாபி இல்லை என்றாலும் ஹஜரத் 2வது கலிபத்துல் மசீர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் அன்னாரை காதியானில் உள்ள பேஷ்தி மக்பராவில் சஹாபாக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் நல்லடக்கம் செய்வதற்கான அனுமதியை வழங்கினார்கள். அவர்களது 2வது சிறப்பம்சம் என்னவென்றால், அஸ்ஹாபே அகமது என்ற நூலில் இவர்களை பற்றி எழுதப்பட்டுள்ளது. அதாவது எந்த இடத்துல ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைசல்லாம் அவர்கள் மரண சமயத்தில் அவர்களது புனித உடல் வைக்கப்பட்டிருந்ததோ அந்த இடத்துல 42 வருடத்திற்கு பிறகு அன்னாருடைய ஜனாஸாவும் வைக்கப்பட்டது. மேலும் அதே இடத்தில் தொழவும் வைக்கப்பட்டது. இந்த வகையில் இந்த மனிதர் நர்பாகியம் பெற்றவர் என்று அந்த நூலில் எழுதப்பட்டுள்ளது. அம்மத்துல் ஹை சாஹிபா அவர்களது நிக்கா சமயத்தில் அன்னாரது தந்தை உயிருடன் இருந்த போதிலும் அவர்களது விருப்பத்திற்கேற்ப ஹசரத் 2வது கலீஃபத்துல் மசீர் அலி அல்லாஹு தலான்கு அவர்கள் தாமே வழியாக இருந்து நிக்காகவே நடத்தினார்கள். மேலும் தமது ஹுத்பாவில் 2வது கலீஃபத்துல் மசீ அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், சேட் சாஹிபின் சிறிய மகள் அம்மத்துல் ஹை அவர்களின் நிக்கா அறிவிப்பை நான் இப்போது செய்கின்றேன். அவர்களது நிக்கா மதிப்பிற்குரிய டாக்டர் அப்துல்லா சாஹிப் அவர்களின் நெருங்கிய உறவினரும் சகோதரியின் மகனுமாகிய முகமது யூனுஸ் சாஹிப் அவர்களோடு நடைபெறுகின்றது. இந்த நிக்காகவிலும் கூட சேட் சாஹிப் களப்பற்ற தன்மையையே முன்னிலைப்படுத்தியுள்ளார். அதாவது அவர்களுக்கு நான் ஹைதராபாத்தில் நிக்கா செய்யுங்கள் என்று எழுதியிருந்தேன். ஆனால் அவர்களுடைய விருப்பம் என்னவாக இருந்ததென்றால், காதியான் அல்லது பஞ்சாபில் சம்பந்தம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதன் காரணமும் கூட அவ்வாறு காதியான் பஞ்சாபில் சம்பந்தம் செய்யும் போது காதியான் செல்வதற்கான ஒரு உந்துதலும் நம்மிடம் உருவாகும் என்ற ஆசை அவர்களிடம் இருந்தது. முகமது யூனுசாப் அவர்கள் தில்லிக்கு அருகில் உள்ள கர்னால் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். ஆனால் அது ஹைதராபாத்தை காட்டிலும் காதியானிற்கு மிக அருகில்தான் இருக்கின்றது. சேட் சாஹிப் அவர்களது குடும்பம் ஒரு களப்பற்ற குடும்பமாகும். அவர்களது வீட்டில் உள்ள பெண்களோடு எங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கும், அவர்களுடைய மகள்களுக்கும், என்னுடைய மகளுக்கும், மேலும் அவர்களுடைய மகனுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட களப்பற்ற தொடர்பு இருந்தது என்றால், ஒரே வீட்டை போன்றே அது இருந்தது. ஒருவர் மற்றவரது துக்கம் மகிழ்ச்சி ஆகியவற்றை தமது துக்கமாகவும் மகிழ்ச்சியாகவுமே உணர்ந்து வந்தோம். அன்னாரது மகளின் நிக்கா மதிப்பிற்குரிய முகமது யூனுஸ் சாப் அவர்களோடு 1000 ரூபாய் மெஹர் தொகையை நிர்ணயித்து நடைபெற்றது. சேட் சாஹிப் அவர்கள் பெண் சார்பாக என்னை வழியாக நியமித்துள்ளார்கள் என்று கூறினார்கள். அம்மத்துல் ஹை சாஹிபா அவர்கள் ஐவேளை தொழுகையை முறையாக பேணக்கூடியவர்களாகவும், கிலாபத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாகவும், மிகவும் களப்பற்ற தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் விளங்கினார்கள். என்னையும் சந்திக்க வருவார்கள். முதுமை இருந்த போதிலும் என்னை சந்திப்பதற்காக இங்கு வருவார்கள். மேலும் களப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துவார்கள். மிகவும் நல்ல மற்றும் தூய்மையான பெண்மணி ஆவார்கள். மேலும் வசியத் செய்திருந்தார்கள், தமக்கு பின்னால் 2 மகள்களையும் 2 மகன்களையும் மற்றும் பெரும் எண்ணிக்கையில பேரக்குழந்தைகளையும் தமது நினைவாக விட்டு சென்றுள்ளார்கள். அன்னார் ஜெர்மனியைச் சேர்ந்த முகமது இத்ரீஸ் ஹைதராபாதி சாஹிப் அவர்களது தாய் ஆவார்கள். அவர்களது பேரக்குழந்தைகள் இங்கும் இருக்கின்றனர். முசவர் அகமது சாஹிப் அவர்கள் ஹுத்தாமுல் அஹமதியாவில் தொண்டாற்றுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களது தகுதியை உயர்த்துவானாக. மேலும் அவர்களது சந்ததிகளுக்கும் ஹிலாஃபத்தோடு உண்மையான தொடர்பை நிலைத்திருக்க செய்வதற்கான நர்பாகியத்தை வழங்குவானாக.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله ان الله يامر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر